வருடங்களுக்கு முன்போ நான் இந்த இடத்தில் பேசிய ஒரு விஷயத்தை திரும்ப ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். ஐந்து வார்த்தைகள், அது நாம் எந்த நேரமும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றாவது ஈமான், இரண்டாவது இஹ்திஸாப், மூன்றாவது சுன்னா, நாலாவது இஹ்சான், அஞ்சாவது இஹ்லாஸ். அந்த ஈமான் வல் இஹ்திஸாப் வல் சுன்னா வல் இஹ்சான் வல் இஹ்லாஸ். முதலாவது விசுவாசம், அல்லாஹ் மீது உள்ள அந்த உறுதியான நம்பிக்கை விசுவாசம். இரண்டாவது, எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ் இடத்துல நன்மை எதிர்பார்த்து செய்து. மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பேணி அந்த காரியத்தை செய்வது. நாலாவது, அல்லாஹ்வுடைய அந்த திகானோட சிந்தனையோட ஞாபகத்தோட அந்த அமலை ஈடுபடுவது. ஐந்தாவது, தூய எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக அதை நாம் செய்வோம். இந்த அஞ்சு வார்த்தைகள் எப்பொழுதுமே நாம் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும், மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் பிரகாரம் எங்களுடைய அமல்களை செய்யலாம், முயற்சி செய்ய வேண்டும். 2000 ஆண்டில் நான் இதே இடத்தில் இந்த தலைப்பை பேசியிருக்கிறேன். அதை நான் திரும்ப 19 வருடத்துக்கு பிறகு ஒரு விடுக்கம் உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது ஈமான், ஃபெய்த். இரண்டாவது இஹ்திஸாப், நன்மை தான் செய்யும் அல்லாஹ் இடத்துல, எக்ஸ்பெக்டிங் ரிவார்ட் ஃப்ரம் அல்லாஹ். மூன்றாவது த சுன்னா, நபி அவர்களுடைய த பாத் ஆஃப் ரசூல் அலைஹிஸ்ஸலாம், நபி அவர்களுடைய சுன்னா. நாலாவது இஹ்சான், த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹுடைய சிந்தனை ஞாபகம். ஐந்தாவது சின்சியர், இஹ்லாஸ், தூய எண்ணத்துடன் செய்வது. கனிமானவர்களே, எந்த ஒரு அமலும் இந்த அஞ்சும் உள்ளடங்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹிடத்தில் அது கபூலியத்தை, அல்லாஹிடத்தில் அது அங்கீகாரத்தை, அல்லாஹுடைய பொருத்தத்தை அது பெற்று நிற்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த தன்மைகளை ஏற்படுத்தினார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா மூமினூன் என்ற ஒரு சூரத்தை அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான். ஈமான் என்றால் என்னென்று அல்லாஹ் தஆலா பயான் செய்திருக்கிறான். ஹதீஸ்கள்ல, குர்ஆனுடைய பல இடங்கள்ல நாங்கள் இதை பார்க்கிறோம். இஹ்திஸாம், மன் சாம ரமபான ஈமானன் வஹ்திஸாமன், நோம்பு நோக்கக்கூடியவர் ஈமானுடனும் நன்மைய நாடியவராகும். ஜனாசாக்கு பங்களித்த அதில் சேர்ந்து கொண்டவர் ஈமானுடனும் நன்மை நாடியவராகவும், ஒருவருக்கு விருந்து பிரசாரம் செய்தவர் ஈமானுடனும் நன்மை நாடியவராகவும். இந்த ரெண்டு தன்மைகளும் ஈமானும் இஹ்திஸாபும் ஹதீஸ்களில் சேர்ந்தே வந்திருக்கிறது. ஹஜ்ஜா இருக்கலாம், நோபாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம். இந்த மூணாவது அம்சம் நபி அவர்கள் குசு அன்னி மனாசிக்கவும், ஹஜ்ஜ நான் செய்த விதத்தில் செய்ய, சல்லு கமா வாய்த்து மூணி குசல்லி, நான் தொழுவதை எப்படி கண்டீர்களோ அது போல தொழுங்க. நோம்பு நபியவர்கள் எப்படி செய்தார்களோ அதை சஹர் ஃபுதூர் இஃப்தார், சஹர்ல வரக்கத்து, இஃப்தார உரிய நேரத்தில் முடிப்பதில் கயிறு இருக்குது. இந்த அஞ்சுடைய பழக்கத்தை எங்களோட வாழ்க்கையில நாம ஏற்படுத்திக் கொண்டால் நாம் செய்யக்கூடிய அமல் கபூலியத்தை நிச்சயமாக பெறும். இந்த அஞ்சு அடைவது எப்படி? இரண்டாவது விஷயம், இந்த அஞ்சு அடைவதற்கு ஈமான் அடைவதற்கு ஈமான பற்றி அல்லாஹோட மனிதர்களோட குடும்பத்தோட உறவினர்களோட நண்பர்களோட நாங்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம். யாய் வல்லது ஆமனு ஆமினு அல்லாஹ் ஈமான பற்றி பேசுமாறு சொல்கிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூரத்துல் அஸ்ர் மாத்திரம் இறங்கியிருந்தால் இந்த உம்மத்துக்கு போதும் என்று சொன்னதை 1200 வருடங்களுக்கு முன்பு யாருமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஏன்? சூரத்துல் அஸ்ர்ல இந்த ஈமானையும் அமலையும் பற்றி முதலாவது ரெண்டு அம்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஈமான பற்றி பேசணும் அடிக்கடி. ஆமன்து பில்லாஹி வமலாயிகதிஹி வகுதுபிஹி வரசுலி இந்த பாடத்தை அடிக்கடி முதாகர செய்யணும். சின்ன குழந்தையில பருவத்தில் பாடமாக்கி கொடுக்கிறது பெரியவர்கள் இதை பற்றி பேசுவதற்காகவே. இரண்டாவது வேளாண் சகோதரனே, நன்மைகளை தெரிஞ்சு அமல் செய்யணும். தொழுகிறோமா, இதுக்கு என்ன நன்மை? வது செய்தோமா, இதுக்கு என்ன நன்மை? ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்தவா, இதுக்கு என்ன நன்மை? மஸ்ஜிதுக்கு நடந்து வந்தவா, இதுக்கு என்ன நன்மை? தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்கு என்ன நன்மை? துஹாவுடைய தொழுகைக்கு என்ன நன்மை? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மஸ்ஜித் தஹய்யத்துல் மஸ்ஜித் தொழுவதில் என்ன நன்மை? ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் முன்பின் சுன்னத்துகள்ல 10 ரகாத்த ஒரு மனிதன் வாக்குதாவ தொழுதா அவனுக்கு ஒரு சொர்க்கத்துல மாளிகை கட்டப்படுகிறது. ஒரு நோயாளியை சேவை விசாரிக்க சென்றால் திப்தவ தாப மம்சா தபா மக்தன் சுச்சந்தா, நீ ஒரு நோயாளியை சேவை விசாரிக்க போனால் சொர்க்கத்துல மாளிகை கட்டி கொண்டாய் சொன்னாங்க. 70,000 வழக்குமார்கள் உனக்காக காலையில் இருந்து மாலை வரைக்கும் துவாசிக்கிறார்கள். ஒருவர் இல்ம கற்றுக்கொள்வதற்கு உங்களோட கடையில இருந்து பக்கத்து கடையா இருக்கலாம், அதற்கு கிட்ட போய் நான் இந்த சட்டத்தை தெரிஞ்சு கொள்வோமே என்று நடந்து வந்தீங்களா? அந்த நடந்து வரக்குள்ள மண் சலக்க தரீகன் ஜென்ன சொர்க்கத்துடைய பாதை அல்ல லேசாக்கிறான். மலக்குமார்கள் இறக்கை இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ ஒருவர் பரிகாசம் பண்ணி அந்த ரெக்கையை விரிச்சா அந்த ரெக்கையை நான் விரிச்சு போடுவேன் என்று சொன்னத இமாம் நவ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புஸ்தானுல் ஆரிஃபீன் என்ற கிரந்தத்தில் எழுதுகிறார்கள். அவனுடைய காலை சொத்தி ஆகிவிட்டது. சந்தேகம் இல்லாம இல்ம நாடி வந்தால் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குவான். அல்லாஹு தஆலா நமக்கு நம்முடைய அந்த மாளிகையை கட்டி தருவான். அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு கௌரவிப்பான். அதனால நன்மைய ஒரு ஒரு அமல செய்யறதுக்கு நபி வலிய அந்த எஹ்திஸாப நன்மையை நாடி செய்யறது போல நபி வலிய நாடி நாம் அதை செய்யணும். யார சொல்லலாம், நீங்க எந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? நான் உங்களுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அடிமை பெண், அவங்கதான் என்ன உரிமைட்டாங்க, அவங்க உரிமைக்கு நான் சுதந்திரமா இருக்கிறேன். நீங்க என்ன சாப்பிட கேட்கறீங்க? எனக்கு சாப்பிட தாரத்துக்கு ஒன்றுமே இல்லை, ஆனா எனக்கு சதகா வாரில் வந்த இந்த மாமிசம் இருக்குது, இதை நான் உங்களுக்கு எப்படி தர முடியும்? உங்களுக்கு சதகா சாப்பிடுறது ஹராம் அல்லவா? இந்த பெண்ணுக்கு பாருங்க, நபியுடைய சுன்னாவை தெரிஞ்சு கொள்றதுல எவ்வளவு கவனம் இருக்குது. சும்மா வந்ததுக்கு எடுத்து தூக்கி கொடுக்கல, இது உங்களுக்கு சாப்பிடலுமா? அங்க ஒரு சட்டத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, லக்கி சதகா வலிய ஹதியா, இது உனக்கு சதகாமா, நீ சந்தோஷமாக மன திருப்தியோட எனக்கு தரப்பொழுது எனக்கு ஒரு கிஃப்டாக நற்கொடையாக மாறுகிறது. கை மாறும் பொழுது சட்டம் மாறுகிறது. கனிமானே, இதுல இருந்து உலமாக்கள் ஏராளமான சட்டங்களை தொகுத்திருக்கிறார்கள், ஏராளமான மார்க்க தீர்ப்புகளை தெளிவுபடுத்திருக்கிறார்கள். அதனால இது எனக்கு ஒரு மிக தெளிவான ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சாங்க, கணவன் அல்லாஹ் அப்படி நிலைமையை உண்டாக்க கூடாது, ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தா போயிட்டாங்க, நிக்கா நடந்துச்சு, ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழல. அப்படி இருந்தாலும் இந்த 4 மாசம் 10 நாள் இதாவை அந்த பெண் அனுஷ்டிப்பார். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க, கணவன் மனைவிக்கு தலா கொடுத்துட்டாங்க, அல்லது மனைவி உன்னோட வாழ முடியாதுன்னு பிரிந்து கொண்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் 3 ஹைதுடைய அது 3 மாசமாக இருக்கலாம், சிலருக்கு மாதவிடாயுடைய காலம் முன்பின் ஆகலாம், அந்த பெண் இத்தாவுடைய காலத்தை அனுஷ்டிப்பார்கள். இத்தா என்பது மரணிப்பதற்கு சட்டம் வேற, தலாக்குக்கு பசலுக்கு குலாக்கு உள்ள சட்டம் வேற. கணவனே தலாக் கொடுப்பது, மனைவி எனக்கு நீங்க வேண்டாம் என்று சொல்லி பிரிந்து கொள்வது, அல்லது கணவன் மனைவியுடைய பிரச்சனைக்கு காதை தீர்ப்பு கொடுப்பது, இந்த மூணுக்கும் உள்ள சட்டம் அது மூணு மாதவிடாயுடைய காலமாக இருக்கும். கன்னிமாதவர்களே, மார்க்க விஷயங்களை நபி வழிப்படி தெரிந்து செயல்பட வேண்டும். அது தொழுக மட்டுமல்ல, இபாதத்து மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கல் அதுல மிக முக்கியமாக கவனம் செலுத்தணும். வட்டி மட்டும்தான் ஹராம் அல்ல, ஏராளமான ஹராமானது இருக்குது, ஏராளமான ஹலால் இருக்குது. ஹராம தெரிஞ்சு கொண்டால் ஹலால் லேசாக மாறிடும். ஹராமானது கொஞ்சம் தான் இருக்கும், ஹலாலானது அதிகமாக இருக்கும். அந்த ஹராமானதை தெரிஞ்சு கொண்டு தன்னுடைய வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களை வலியுறுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பஜாரிலிருந்து மூடித்து கடையை மூடித்து மஸ்ஜிதுக்கு போயிட்டு மார்க்கத்தை படிச்சுட்டு வாங்க, உலமாக்களோடு இருந்து படிங்க என்று சஹாபாக்களுக்கே கட்டளையிட்டாங்க. அதனால ஒவ்வொரு எத்திலையும் நபியுடைய சுன்னத்தை பார்த்துக் கொள்ளணும். மூணாவது, ரிஜாலும் லா துலீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் திக்ரில்லா. வியாபாரிகள் அவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் அல்லாஹுடைய திக்ரை விட்டு பராக்காக மாட்டாது. அல்லாஹுடைய தியானோட கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அதே மனப்பதிவோடு தான் இருப்பார்கள். தந்த கையால நெசவு செய்த ஒரு புடவையை கொண்டு பஜார்ல விக்கிற நேரத்துல அந்த பஜார்காரர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரிஜெக்ட் பண்ணி இவர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. ஏப்பா, நான் இந்த புடவையை மறுத்ததுக்காகவா நீ இப்படி ஆகிட்டா, நான் வாங்கிடுறேனே என்று சொன்ன நேரம் அவருக்கு தண்ணி கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டா அவர் சொன்னாரு, அதை பார்த்து நான் அப்படி செய்யல, நான் செய்யற அமல அல்லாஹ் நாளைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன நடக்கும். அதுதான் மனிதன் அந்த எஹ்சான் அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும் பொழுது விண்ஸ்கிரீனும் இருக்குது, சைட் கண்ணாடியும் இருக்குது, மேலையும் பின்னுக்கு பார்க்கறதுக்கு கண்ணாடி இருக்குது. இதை போல நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டு வணங்குகிறேன், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற அந்த திக்ர வரப்பில அல்லாஹ்வுடைய ஞாபகம் அடியாளுக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய திக்ரையும் குர்ஆனுடைய திலாவத்தையும் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் எழும்பி கொஞ்சம் வந்தாலும் குர்ஆன் ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்தணும். குர்ஆன் ஓதுறதுனால் அது ஒளியாக விளக்காக இருக்கும். திக்கி திக்கி ஓதுங்க. அல் மாயிரு பில் குர்ஆன் மா ஸஃபரத்தில் கிராமில் பரவா அல்லது அல் குர்ஆன் வியத்தக்கு ஃபீஹி வஹுவ அலைஹி ஷாஃபு லஹு அஜ்ரான். திக்கி திக்கி ஓதுவதற்கும் இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அது ஒளியாக இருக்கும். ஒரு சஹாபி ஓதுகிறார், ஆகாயத்தில் அப்படி ஒரு வெளிச்சமாக இருக்குது. அந்த குளத்தை பக்கத்தில் இருக்கிறார் யஹ்யா நிப்பாட்டுகிறார், அந்த ஒளி மறைந்து விடுகிறது. அவர் அந்த குதிரை குழந்தை மீது பாஞ்சு விடுமோ என்று பயந்தார். காலையில வந்து சொன்னார் நபியிடத்துல, நபி அவங்க சொன்னாங்க, மலக்குமார்களுடைய வருகை அப்பா, உசைத் நீ ஓதின குர்ஆனை கேட்பதற்கு மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டார்கள். நன்மையை நாட்டுவதோடு அல்லாஹ்வுடைய திஹான் இருக்க வேண்டும் என்று வியாபாரம் தொழில் எங்கிருந்தாலும். ஐந்தாவதாக, இஹ்லாஸுக்கு செய்யணும். அஹ்லித் தீனக் எஃபிகல் அமலுல் கலீல், கொஞ்சமாக இருந்தாலும் அதிக நன்மை தரும். எப்ப இஹ்லாஸோடு செய்யணும். எந்த விஷயமும் இஹ்லாஸோடு இருக்கணும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நோக்கம் மனிதன் மனிதனை திருப்திப்படுத்துறது அல்ல, போட்டி போராமைக்கு அல்ல, வியாபாரம் செய்யறதே அதை எதுக்காக? சுபஹானல்லாஹ், ஒரு மனிதன் பேருக்காக, ஒரு மனிதன் வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக, ஒரு மனிதன் எதுக்காக தன்னுடைய குலக்கோத்திரத்துக்காக சண்டை செய்கிறான். எது அல்லாத பாதையில் இருந்து கேட்டாங்க, மன் காத்தல் தக்குன கலிமத்துல்லாஹ், இது ஒன்றுமே அல்லாத பாதையில இல்லை. போட்டி போறாம அந்த கொள்கை இந்த கொள்கை, நான் அந்த ஜமாத் இந்த ஜமாத், இந்த விவாதம் அந்த விவாதம், இதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் ஹக்கில் இருந்தாலும் இந்த முரா என்ற விவாதத்தை விட்டானா அவனுக்கு ஒரு தனி சொர்க்கத்தை அல்லாதெல்லாம் தயாரிக்கிறான். எல்லாரும் நினைக்கிறாங்க விவாதம் தர்க்கம் எப்படின்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுக்கும் இன்னொருவருக்கும் இடையில ஒரு விவாதம் நடந்தது. இமாம் ஷாஃபி, நான் தான் எப்பயுமே அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறது, அந்த உள்ளத்தை எல்லாம் எங்களுக்கு தாழ்ந்து. அவங்க எப்பயும் துவா கேட்பாங்கன்னா, எல்லாம் நான் ஒரு விவாதம் செஞ்சா, தர்க்கம் செஞ்சா, உண்மை என்ன எதிர் தரப்புல இருந்து வரணும். வாதி பிரதிவாதிண்டா, வாதி சொல்றாரு, பிரதிவாதிட்ட இருந்து உண்மை வரணும். எப்படி உள்ளம் அப்படிப்பட்ட இமாம தான் பின்பற்றுகிறோம். அவர்களுடைய இந்த மேலான கருத்தை நாங்கள் உள்ளத்துக்கு எடுப்போம். உள்ளத்தால செய்யணும். உள்ளத்தால செய்யப்போல யாரையும் அந்த கின்றது, நோன்றது, துன்படுத்துறது, அல்லாஹ் தானே தீர்ப்பு கொடுக்கக்கூடியவன். மனிதனை தக்ஃபீர் செய்யறது இருக்கவே காஃபிராக்குறது இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்ட ஆக பயங்கரமான ISIS உடைய சூழ்ச்சியில் ஒன்றுதான். எங்க அத்தியாவசியமான தேவை வருமோ மார்க்கத்தில் அங்க கொடுத்தே ஆகணும். காதியானிகளுக்கு கொடுத்தது போல, அத்துவேதத்துக்கு எங்களோட முன்னோர்கள் கொடுத்தது போல, பைலவானிசத்துக்கு கொடுத்தது போல, எங்க அத்தியாவசியமான மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்று வருமோ அந்த கட்டத்தில் அது செஞ்சுதான் ஆகணும். இல்லையா, ஒருவர் உயிர் வாழ்கிறாரா, உயிர் வாழக்கூடிய மனிதர் ஒன்ற பேசுறாரா? எங்களுடைய உலமாக்கள் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவங்களை ரஹ்மத் செய்யட்டும். சில சில மனிதர்கள் இந்த நாட்டில் வழித்தவரிய பாதையில போகக்கூடிய நேரத்தில் உடனடியாக தீர்ப்பு கொடுக்கல. அவர் உயிரோடு இருந்தாரா, அவரை கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க, அவரோட இருந்தாங்க, இருந்து கேட்டாங்க, பேசினாங்க, அவரை போய் பார்த்தாங்க, முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் ஒன்றினையுமே அடங்க மாட்டேன், நான் இதுலதான் இருக்கிறேன் என்று சொன்ன, அதுக்கு பிறகு அவர்கள் அந்த கடைசி சொல்ல ஏற்றுக்கொண்டாங்க. கடைசி சொல்ல சந்தர்ப்பம் கொடுத்தாங்க அவருக்கு. 100 விஷயத்துல 99 தவறு செஞ்சிட்டு ஒன்றுலதான் அவர் சரியா இருந்தா, அதை வச்சு அவர் உள்ளுக்கு வச்சுக்கொள்ளுமா என்று பார்க்கணுமே தவிர, அவரை விரட்டுறதுக்கு வழிபடக்கூடாது. இதுதான் எங்களோட மார்க்கத்துடைய வழிகாட்டல், எங்களுடைய மூதாதையர்களுடைய வழிகாட்டல். கனிவர்களே, எப்பொழுதுமே முர்த்ததாகி போனவரை பத்தி வாளெடுத்து வெட்டி புரட்சிரணுமான என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள் உமர் ரழியல்லாஹு. உமர் ரழியல்லாஹு எப்படிப்பட்டால், யாரும் ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் கழுத்தை வெட்டி போடுவாங்க. அந்த உமர் கிட்ட வந்து கேட்கிறாங்க, 6 பேர் முர்த்ததாகி போயிட்டாங்க, என்ன செய்யலாம்? சொன்னாங்க, எந்த கதவால முர்த்ததாகி வெளியே போனாங்களோ அதே கதவால வெளியே வந்துருட்டோம், அதே கதவால உள்ளுக்கு வந்துருட்டோம். வெளியே தானே போயிட்டான், இஸ்லாத்தை பத்தி தவறாக பேசிட்டு வெளியே போயிட்டான். அவனுக்கு நீங்க முயற்சி எடுங்க, கண்ணீர் வடிங்க, திரும்ப திரும்ப போங்க, அவனுக்கு போய் சொல்லுங்க, நீ இப்படி பேசாதப்பா, கூறாதவ கவலை நெய்யினா. ஃபிரௌனுக்கே மிருதுவான வார்த்தை தான் எல்லாம் பேசி சொல்லியிருக்கிறான். மூசாவையும் ஹாருனையும் அழைத்து சலாத்து வசலாம் அனுப்பின நேரத்தில் அழகாக முஃப்தி முகமது ஷபீ ரஹமத்துல்லாஹ் என்ற அந்த இந்தியாவுடைய முஃப்தியாக 2 லட்சம் பத்வாக்களை வெளியிட்ட அவர்களுடைய ஒரு கருத்தை அவர்கள் அழகாக முன்வைக்கிறார்கள். அதை நாங்கள் இந்த அவர்களுடைய அந்த நூலை நாம் வெளியிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அது வெளியாக இருக்கிறது. மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுடைய வஹ்தத்தை உம்மத், ஒவ்வொரு முஸ்லீமும் அதை கட்டாயம் படிக்கணும். யூசுப் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அந்த வஹ்தத்தை உம்மத், அந்த புத்தகத்தை, இந்த ரெண்டையும் கட்டாயம் ஒவ்வொருவரும் படிக்கணும். அதுல ஆதாமம் ஒழுக்கம் இருக்குது. எப்படி மனிதர்களை தீன்ல வச்சுக்கொள்றது, தீன்ல வச்சுக்கொள்றது எப்படி என்றதுக்குரிய வழிகாட்டல் இருக்கிறது. சிரவணத்துல போற நேரம் கூட அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரசூலையும் அந்த நபியையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க போயிட்டு மிருதுவாக பேசுங்க. அவன் அல்லாஹ், நான் அல்லாஹ்னு சொல்லிக் கொண்டிருக்கிறான். கனிவானவர்களே, அதனால எங்களோட மார்க்கத்தில் நாங்கள் எப்பயும் ஹிதாயத்தை எதிர்பார்த்தவர்களாக. அல்லாஹ் இந்த இந்த மனிதன் வீரம் விட்டு வெளியாகிட்டால், ஒரு கருத்தை முரண்பட்டுட்டால், அவனை நான் எப்படி உள்வாங்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டுமே. அதுதான் ஹதரத் ஷேக் யூசுப் காந்தல்வி ரஹிமுல்லாஹ் அவர்கள் வஹ்தத்தே உம்மத் பனா என்று ஒரு பயான் செய்தார்கள். அதில் இன்று உம்மத்துக்கு தேவை அதுதான் என்பதை வலியுறுத்துகிறார்கள். அதை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். முஅதினுடைய அதானை போல இது திரும்ப திரும்ப பேசி அதற்குரிய ஆதாபுகளை ஒழுக்கத்தை பேணணும். இமாம் ஷாஃபியும் ஒருவரும்
விவாதிச்சாங்களாம். எதுல இந்த தலாக்குடைய விஷயத்துல இத்தக்கு உள்ள சலாசத்து குருன்ற விஷயத்துல இது சுத்தமா அல்லது ஹைதா, அந்த விவாதத்துல இமாம் ஷாஃபி வென்றுட்டாங்க. அவர் சொன்னாரா இல்ல நீங்க வென்றீங்க? இமாம் ஷாஃபி சொல்றாங்க நான் வெல்ல இல்லப்பா, நீ தான் வென்றுட்டா. அவர் சொல்றாரா நீங்க, நான் வெல்ல இல்ல, நீங்க தான் வென்றீங்க. முற்காலத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு பொக்கிசம், சஹியான ஹதீஸ், ஒரு பொக்கிசம் கிடைச்சிச்சு பூமியில இருந்து, காது கிட்ட எடுத்துட்டு போறாங்க, தீர்ப்பு வராங்க. காது கிட்ட கொண்டு போயிட்டு சொன்னாங்க, நான் இந்த பூமியை வாங்கினேன், இந்த காணிய வாங்கினத்துல இந்த புதையில நான் வாங்கல, அதனால இது ஏற்ற இல்லை, இது இவருடையதான், யாரு வித்தாரோ அவருடைய தான், அவருக்கு திருப்பி கொடுக்கவேன் முடியாது என்றார் எடுக்கன்னு சொன்னாங்க. வாப்பாயில் ஓண்டு நான் எடுவேன், இல்ல நான் விற்க கூட அதுக்குள்ளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் வித்துப்பேன். கடைசியில அவர் ரெண்டு பேருக்கும், கணவன் அந்த அவருக்கும் இவருக்கும் ஒரு பிள்ளைய, அவனுக்கு ஆணையும் இவருக்கு பொண்ணையும் சேர்த்து அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு அவர் அதை கொடுக்க வச்சான். அதனால வேளாண் சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்கள் அப்படிப்பட்ட உள்ளங்களாக இருக்கும். நபியுடைய சுன்னாவை எல்லா விஷயத்திலையும் பேணணும், தியானோடு இருக்கணும், இஹ்லாஸோடு இருக்கணும். இந்த அஞ்சு விஷயத்தை நான் இன்றைக்கு என்ன பேசணும்னு நினைச்சு எனக்கு ரெண்டு விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். நான் அதில் ஒன்றுதான் இது, தயவு செய்து இதை கருத்து கேடுங்க, இது மிக முக்கியமானது. நான் 19 வருஷத்துக்கு முதல் பேசினத்தை நான் இன்றைக்கு திரும்ப அதை நான் மீட்டு இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஈமானோடு அமல் செய்வோம், அதுக்கு மக்களுக்கு அல்லாஹ் பக்கம் அழைப்பு கொடுப்போம், நன்மையை நாடுவோம், சிறப்புகள் அடிக்கடி வாசிப்போம். ரியாது சாலிஹீன் இந்த சிறப்பு உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரந்தங்களை வாசிப்போம். மூன்றாவதாக நபியுடைய சுன்னாக்களை உலமாக்களிடத்துல கால்மடிச்சு கேட்போம். அதே நேரத்தில் ஜிக்ரையும் குரான் திலாவத்திலையும் ஈடுபடுவோம். அஞ்சாவதாக இஹ்லாஸோட செய்வோம். இது வருவதற்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, பதாயல்களை கேட்பது, நபியுடைய சுன்னத்துகளை படித்துக் கொள்வது, குரான் ஹதீஸுடைய திலாவத்து செய்வது, காரியங்களை மஷூராவின் படி அதை கண்ணியமான முறையில செயல்படுத்துவது. மஷூரா ஒன்று தீர்மானிக்கப்பட்டு அது நாட்டுக்காக இருக்கலாம், வீட்டுக்காக இருக்கலாம், நாட்டுக்காக இருக்கலாம், வீட்டுக்காக இருக்கலாம். நாட்டுக்குள்ளதையும் வழிபடணும், வீட்டுக்குள்ளதையும் வழிபடணும். அதுல ஃபித்னா குழப்பங்களை உண்டாக்கினா, வீட்டுல வாப்பா ஒரு முடிவெடுக்க மகன் வேறொரு தீர்ப்பு எடுத்தார் என்று சொன்னா, வாப்பாவும் மகனுடைய தீர்ப்புக்கு வழிபடணும், அப்பதான் ஒற்றுமையாக இருக்குது. இல்ல வாப்பா வேற மதுகம், நானும் வேற மதுகம் என்று போனா அதுல பிரச்சனை தான் உண்டாகும். அதனால வீட்டுக்கும் நாட்டுக்கும் மஷூராவின் படி செயல்படக்கூடிய, மஷூராக்களை மதிக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் இருக்குது. இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை மதிக்கிறது என்னுடைய கடமை. நான் மெம்பரில் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை அவமதிச்சு நடப்பது என்பது அது என்னுடைய பலவீனம், என்னுடைய பண்பு கெட்ட தன்மை, நான் ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவன் என்பதுதான் அதுக்குள்ள நிலைப்பாடு. அப்ப ஒரு நிர்வாகம் எடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு சரியத்துக்கு மாற்றம் இல்லாத வரைக்கும் அதுக்கு வழிபட வேண்டும். சரியத்துக்கு மாற்றமாக இருந்தால் அது முறையாக அணுகி அவர்களுக்கு அந்த பிரவுனிடத்துல மூசா போயிட்டு சொன்னது போல அவரும் மிருதுவாக பேசணும், நான் தான் என்று மமதையோட பேசக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த இந்த அஞ்சு விஷயத்தையும் எங்க கொண்டு வரணும்? முதலாவது நாங்க பஜார்ல இருக்கிறதுனால வியாபாரத்துல கொண்டு வரணும், வியாபாரத்துல இதை கொண்டு வரணும். எங்களுடைய குடும்பத்துல இந்த அஞ்சு விஷயத்தையும் கொண்டு வரணும். எங்க அன்றாட வாழ்க்கையில் இதை கொண்டு வரணும். எங்களோட பிரயாணத்துல கொண்டு வரணும். எங்களோட மதரசா மஸ்ஜிதுல கொண்டு வரணும். எங்களுடைய செம்மியால எங்களுடைய நடவடிக்கையில கொண்டு வரணும். எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கு இந்த அஞ்சும் மீட்டர் ஓடுறது போல ஓடிக்கொண்டே இருக்கணும். பார்க்கணும், வியாபாரத்துல கொஞ்சம் உட்கார்ந்து சகோதரர்களை வாங்கினாங்கல்ல பார்ட்னர்ஷிப்ல, நண்பர்களை வாங்கினாங்க பார்ட்னர்ஷிப்ல, நான் அக்கப்பக்கம் வியாபாரம் செய்யறோம், நாங்கள் கொஞ்சம் இதை பேசிக் கொள்வோம். எங்களோட வியாபாரத்துல நாங்க அல்லாத சிந்தனையோட நீதான் பராமரிக்கக்கூடியவன். நீ எனக்கு நபிமார்களோட நாளைக்கு ஏற்பாட்டுவாயா? அல்லா, நான் நேர்மையா வியாபாரம் செய்யல. நபியுடைய சுன்னா ஏமாற்றக்கூடாது. வியாபாரத்தில் இருந்தாலும் அதான் சத்தம் கேட்கும் பொழுது நாம் மஸ்ஜித் நோக்கி போக வேண்டும். இஹ்லாஸுக்காக, பேர் புகழுக்காக வியாபாரம் செய்வதல்ல. இதே விஷயத்தை குடும்பத்திலிருந்து கொண்டு போகணும். இந்த அஞ்சு விஷயத்தையும் இரண்டாவது நான் பேச விரும்பியது இந்த நாட்டுடைய அரசியலுக்கும் கொண்டு வரணும். இந்த நாட்டுடைய அரசியலுக்கும் இதை கொண்டு வரணும். அல்லாஹ் இடத்துல கேட்டோம், யாரெல்லாம் ஒரு நாட்டுக்கு பொருத்தமான ஒரு தலைவரை தாழ்ந்து கேட்டோம். இப்ப அல்லாஹ் தலா தந்திருக்கிறான், என்ன செய்யணும்? எல்லாரும் துவா செய்யணும். முரண்பட்டு கொண்டு வீணான பேச்சுகளை பேசிக்கொண்டு சண்டை சச்சரவுகளை உருவாகிக்கொண்டு நாட்டில் பதட்டமான நிலைமைகளை உருவாக்கக்கூடிய நிலைமைகளுக்கு போகாம மிக நிதானத்தோட இந்த நாட்டு முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். வேளாண் சோழர்களே, பல சந்தர்ப்பத்தில் பல விஷயங்களை நாங்கள் மிக தெளிவாக அழகாக உங்களுக்கு முன் வச்சுக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகம் அல்ல, நாங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல உரிமைகளை தந்திருக்கிறான். ஆனால் அதே நேரம் குளோபலி உலகளாவிய ரீதியில் இன்று உலகத்தில் சில ஃபித்னாக்களை உண்டாக்குறதுக்கு சில மனிதர்கள் அதுக்குண்டே விடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வேலையே ஃபசாதுகளை உண்டாக்குறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லா துஸ்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. அல்லாஹ் தஆலா இந்த பூமியை சீர்திருத்தம் செய்ததுக்கு பிறகு நீ இதுல ஃபசாத குழப்பத்தை ஏற்படுத்தாத சொல்றாங்க. ஆனா ஒரு சாரம் இருக்கிறாங்க, நாங்க எப்படி ஒற்றுமையை பேசுறோமோ, நாங்க எப்படி வீண் சண்டைக்கு போகாதேன்னு பேசுறோமோ, நாங்க நீங்க உண்மையாக இருந்தாலும் விவாதத்துக்கு போகாதீங்க என்று பேசுறோமோ, நபி அதுக்காக சொருக்கம் தருவாங்க சொல்றாங்களோ, இதே போல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களோட வேலையே குழப்பத்தை உண்டாக்குறது, பசாத ஏற்படுத்துறது, மாற்றமாக பேசுறது, குதர்க்கமாக பேசுறது, விவாதத்துக்கு போறது, தர்க்கத்துக்கு போறது, சண்டைக்கு போறது, பேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பயன்படுத்துறது நேரத்தை வீணாக்கி 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 இதுலே தான் அவங்களுக்கு ஒருத்தர் எப்படி வலிக்கேற்றல் ஆக்கலாம், ஒருத்தர் எப்படி காப்பீடாக்கலாம், ஒருத்தர் எப்படி தவறான வழியில போய் சேர்க்கலாம், இன்னொருத்தர் எப்படி பத்தி தவறானதை பரப்பலாம், இதே வேலையில ஒரு சாரா விடுபட்டு இருக்கிறாங்க. அதுல ஆகக்கூட முஸ்லிம்களுடைய பங்களிப்பு தான். சர்வே பண்ணி பார்த்தா இந்த நாட்டில் ஆகக்கூட இதில் ஈடுபடக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். ஜனத்தொகையை வச்சு பார்க்கக்குள்ள சிறையில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். ஜனத்தொகை 10 சிறையில வந்திருக்கிறோம், 23. இது 2-3 வருஷத்துக்கு முதல் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நாங்கள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம், அல்லாதான் ஆக்கி தரணும். அதுல ஈடுபடுவோமே தவிர வாலிபர்கள் குடியினையும் போதையினையும் தவறான அடிக்ட்ல பயங்கரமான அடிக்ட் ஆகிக்கொண்டு போறாங்க இன்றைக்கு வாலிபர்கள். ஒவ்வொரு மகல்லாவும் இதுக்காக இந்த 2500 மஸ்ஜிதுகள்ல உள்ள வாலிபர்களையும் கண்காணிக்கிற ஒரு குழு ஒன்று சரியாக செயல்படாது. இன்றைக்கு நான் சொல்றத நீங்க கவனத்துக்கு எடுங்க. இந்த தஹரான் ஒன்றல்ல, 20 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க என்று சொன்னா அந்நியர்கள் பல தஹரான்களை இதுல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தஹரான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. தஹரான் எல்லாத்தையும் தஹரான உண்டாக்குவாங்க. அதுதான் இன்டர்நேஷனல் மாஃபியா ட்ரேட், இது இண்டஸ்ட்ரி. இது உலகத்துல இப்படி இஸ்லாத்தை பத்தி பேசி இஸ்லாத்தை பத்தி செய்துதான் அரசியல் செய்யப்படுகிறது. உலகத்துல அரசியல் அப்படிதான் இருக்கு. அந்த வலையில நாங்கள் சிக்காம இருக்க எங்களோட இஸ்திக்லாஸ், எங்களோட கால நேரத்தை ஒவ்வொருவரும் நாண்டா யோசிக்கிறது. ஒரு ஒரு மெசேஜ் அனுப்ப மாட்டேன் நான், அது ஒரு வீண் விரயம்னு கருதுறேன். எது தேவையோ அது இல்லாம நான் ஒரு மெசேஜ் அனுப்ப மாட்டேன். நான் ஒரு குரூப்ல இருந்தா சில குரூப்ல இருந்து கொண்டு நான் கண்ணீர் வடிச்சு கொண்டிருப்பேன். அதுல இருந்து எனக்கு வெளியாக ஏன்னா வீங்குறத உங்களை சொல்லி பார்ப்பேன் அட்மினுக்கு 2 முறை 3 முறை, இதை செய்யாதீங்க இல்லைன்னா இயலாத கட்டத்துல அதுல இருந்து வெளியாக. ஏன்னா ஒற்றுமைக்காக சில நேரத்துக்கு எல்லாரோடையும் சேர்ந்து உலகத்தில் எல்லாரும் இருக்கக்கூட ஒரு ஒற்றுமைக்காக சில விஷயத்தில் இருக்க வேண்டி இருக்குது. ஆனா அதுல அந்த இலக்கு அடையிறது இல்லைன்னா அதுல இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால நீங்களும் இதை கடைபிடிங்க, ஒரு மெசேஜ் அனுப்பாதீங்க. கஃபாவில் மர்இ கதிமன் அயுஹத்திஸ் பிகுல்லி மாஸமே, ஒரு மனிதனுடைய பொய்யனாவதற்கு போதும் அவன் தெரியாத புல்லாத விஷயங்கள் எல்லாம் அனுப்புறது பரப்புவதற்கே அவன் ஒரு பொய்யனாகி விடுவான். இன்றைய காலகட்டத்தில் மார்க்க விஷயத்திலையும் அரசியல் விஷயத்திலையும் தேவையில்லாத இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் உருவாக்கப்பட்டு இதால என்ன நடக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும், சில நேரம் வீணாக சிறைக்கு போக வேண்டி வரும். எச்சரிக்கை செய்கிறேன் என்னையும் உங்களையும், சில நேரத்தில் நாங்கள் விரும்பாதது கூட வந்துடுது. அதை டிலீட் பண்ணும் போது யாரும் அதை வந்து பார்த்துட்டா என்ன நடக்கும், இவனும் அதுக்கு சேர்ந்தவன் என்ற ஒரு குற்றவாளியாக ரஹ்ரான் அவன் பேசியிருக்கிறான். ஏன படத்தை போட்டு அது அதை பார்த்தாலே விளங்கும், நானும் அவன் பயான கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு கிளிப் கொண்டு தயாரிச்சிருக்கிறான். இத நான் போன வருஷம் 2017 இதை உரியவர்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த பாருங்க என் படத்தை போட்டு இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறான், அதனால நான் பாதுகாப்பா இருக்கிறேன். எல்லாரும் நீங்களும் பாதுகாப்பாக இருக்க மாட்டீங்க, அலட்சியமாக இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இதை தொடர்ந்து சொல்றேன். இப்படி தொடர்ந்து சொல்றது கிடையாது. ஏன் இப்ப தலைக்கு வந்துருச்சு, இதுக்கு மேல சொல்லாம இருந்தா தாண்டிடுவோம், எல்லாரும் சேர்ந்து தாண்டுவோம். ஒரு முறை தான் பக்கத்துல தான் இதெல்லாம் இந்த காட்சியை கண்டுட்டு இருக்கிறோம், மறுவாறு இதை மறந்துடக்கூடாது. கொஞ்சம் அப்படி அந்த பக்கத்து சேர்த்துக்கு அப்படி நடந்துட்டு வரணும். எதுக்கு செஞ்ச அநியாயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வது, எங்களுடைய சமூகம் அந்த நிலைமைக்கு தள்ளப்படக்கூடாது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் இஸ்லாம் எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டிவிட்டது. வியாபாரம் வேணுமா, இஸ்லாமிய முறையில் எப்படி செய்யுங்க? குடும்ப வாழ்க்கை வேணுமா, இஸ்லாமிய முறையில் எப்படி செய்யுங்க? காதி சிஸ்டம் வேணுமா, அதை இப்படி இஸ்லாமிய முறையில் செய்யுங்க. நீங்க உங்களுடைய ஒரு டாக்டர், உங்களுடைய டாக்டருடைய இந்த கடமையை செய்யணுமா, அது இஸ்லாமிய முறையில செய்யுங்க. வைத்தியமா, அதை இஸ்லாமிய முறையில செய்யுங்க. விவசாயமா, இஸ்லாமிய முறையில செய்யுங்க. இஸ்லாம் எல்லாத்துக்கும் வழிகாட்டிருக்குது. இந்த கே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உலகத்துக்கு வைத்திருக்கக்கூடிய தீன் என்று சொன்னா இந்த தீன் இந்த அல்லாஹ் இஸ்லாம், அதுல எல்லாமே இருக்குது. இதுல எல்லாமே இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் பெரிய சோதனையா இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் இவ்வளவு விரிவாக எல்லாத்தையும் சொல்லிருக்குது. அதனால இதன் மீது அபாண்டமான குற்றத்தை பழிய குறைய போட்டு இதை விமர்சிங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா எங்ககிட்ட, உங்களோட மார்க்கத்தில் அவர் சொல்றான், நான் இவ்வளவு பேரை கொண்டுட்டு 70 ஊர்லிங்களை அடைய போறேன். அப்ப ஊர்லீன அடைஞ்சி கொலை செய்த மார்க்கமாக இருந்தா நீங்க எந்த நேரமும் எங்கள் மீது இப்படி தாக்குதல் நடத்துவீங்க? நீங்க எந்த நேரமும் நடத்துவீங்க, உங்களோட மார்க்கத்தில் அப்படி இருக்குதுன்னு அவன் சொல்லிட்டான். எது முதலாவது சொல்லப்படுமோ, ஷாஃபி டாக்டருடைய விஷயம் எது சொல்லப்பட்டுச்சோ, மீடியா அதை அப்படியே உதாரணமாக வெடிக்க வச்சு அதெல்லாம் உண்மையாக ஆக்கிடுவோம். பொய்ய உண்மையா ஆக்குறதா இந்த மீடியாவுடைய, அதுவும் சோசியல் மீடியாவுடைய மிக முக்கியமான வேலை பொய்ய உண்மையாக்குறது. கன்னிவாக்களே, இந்த நேரத்தில் மிக நிதானமாக நான் நினைக்கிறேன் உலமாக்கலும் இந்த நாட்டுடைய அரசியல்வாதிகளும் இந்த நாட்டுடைய முக்கியஸ்தர்களும் சேர்ந்து எதிர்கால அரசியலுக்கு ஒரு வழிகாட்டல் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு துவா செய்யறதுக்கு தான் நான் இன்றைய இந்த குத்பாவை மிக பிரதானமாக நான் தெரிவு செய்தது. விரிவாக நான் இதை பேசணும், வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ஹயாத் போட்டிருந்தா சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் இதை பற்றி பேசுவேன். இஸ்லாம் மிக அழகாக எப்படி ஒரு இஸ்லாமிய முறைய அது வழிகாட்டி இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அமைப்புல எமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆக இஸ்லாமிய சட்ட திட்டங்களை எங்களுக்கு இன்னைக்கு பேசலுமே தவிர உலகத்தில் போயிட்டு பாருங்க இப்படி எல்லாம் இருக்குது என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. குரான்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, ஃபிக்ஹ்ல இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அந்த மதஹபை சேர்ந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தொகுத்த மின்ஹாஜ் எடுத்து பாருங்க. அந்த மின்ஹாஜ் ஆங்கிலத்திலும் இருக்குது, அது இப்படி எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இதை எடுத்து படிங்க, இதுல சட்டம் இருக்குதுன்னு சொன்னா, சட்டம் இருக்குமே தவிர அது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் இல்லையே என்று தான் சொல்லுவான். இஸ்லாமிய அரசாங்கத்தில் இல்லையே என்று சொல்லுவான். ஒரு நாடு இஸ்லாமிய அரசாங்கமாக இப்படிதான் வாழ்ந்து காட்டினால் அது எங்களுக்கு சரியான லேசாக இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதை ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னார்கள், ஒரு மனிதன் தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் நீதமாக தீர்ப்பு நடந்தான்னு சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போவான், ரெண்டு பேர் நரகத்துக்கு போவார்கள். அவன் உண்மையை புரிந்து தவறாக அவன் தீர்ப்பு கொடுத்தான், அவன் ஹக்க புரிந்து அநியாயமாக தீர்ப்பு வழங்குகிறான், அல்லது அவன் ஹக்க புரியவில்லை. ஒரு மனிதன் ஹக்க புரிந்து சரியாக தீர்ப்பு வழங்கினா அவனுக்கு அது சொர்க்கமாக இருக்கும். ஒரு மனிதன் ஹக்க விளங்கி பிழையாக தீர்ப்பு கொடுத்தா அவனுக்கு அது நரகமாக இருக்கும் என்று சொல்லுவான். எப்படி ஒரு சாதாரண தீர்ப்பு வழங்குற விஷயத்துல இப்படி இருக்குதோ, அதே போலதான் எதிர்காலத்தில் இந்த விஷயத்திலையும் இருக்கும் என்பதை மிக தெளிவாக இருக்கிறது. அதனால கண்ணியமானவர்களே, ஏன் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க. இந்த அஞ்சு விஷயத்தையும் துவா செய்யுங்க. அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய உள்ளத்திலையும் நாங்கள் பேசுவோம், அவர்களுக்கும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுங்க. ஏண்டா ஒரு பயான்ல இதை திரைக்கலாம். உங்களுக்கு அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவரோட உறவு இருக்குமெண்டா, அவருக்கு போயிட்டு இந்த அஞ்சு விஷயத்த சொல்லுங்க. நீங்க அரசியல்லையும் ஈமானோட செய்யுங்க, நன்மைய நாடு செய்யுங்க, நபி வழிபடு செய்யுங்க, அல்லாட திஹானோட செய்யுங்க, இஹ்லாசோட செய்யுங்க. அப்படி செய்யலாத அல்லாவுக்காக வீட்டில் போயிட்டு இருங்க, வேறொரு தொழில் செய்யுங்க. மச்சதுக்கு மட்டுமல்ல இது, தொழிலுக்கு மட்டுமல்ல இது, குடும்பத்துக்கு மட்டுமல்ல இது, அரசியலுக்கும் இந்த நாட்டுக்கு வந்தாதான் இந்த நாட்டு முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ முடியும். பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்தை வெல்லணும், பொருளாதாரத்திலையும் வெல்லணும், கலாச்சாரத்திலையும் வெல்லணும், சகவாழ்விலையும் வெல்லணும், அறிவுலையும் வெல்லணும், மதரசாலை வெல்லனும், மசிதிலை வெல்லனும். ஓபன் மஸ்ஜித், ஓபன் மதரசா, இது உண்டாகி இருக்கிறோம். ஓபன் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு வராங்க பாக்குறாங்க, மாஷா அல்லாஹ் இங்கு அல்லாஹ் தஆலா ஒரு 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 தனி டிபார்ட்மெண்டே வச்சிருக்கிறாங்க. நிரந்தரமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது, இதுக்குரிய பிரச்சாரம் நடக்குது. இந்த மஸ்ஜிதுல முன்பு இருக்கல அல்லாஹ் இதை ஏற்படுத்தி சென்று வந்திருக்கிறான். ஓபன் மஸ்ஜித் நாட்டில் எல்லா இடத்திலையும் செஞ்சு வருகிறோம். அதே போல ஒரு 500 மஸ்ஜிதுகள்ல ஹாமனி போஸ்டர்ஸ், அது நல்லிணக்கத்துக்கான சில விஷயங்களை நாங்க மஸ்ஜிதுகள்ல தொங்க வச்சிருக்கிறோம். இது கட்டாயமாக வாலிபர்களுக்கு படிக்க வைங்க, குத்பாக்கள்ல பேசுங்க, இத மக்களுக்கு விளங்க வைங்க. ஏன் வைலுன்னில் முசல்லீம், தொழுகையாளிகளுக்கு நாசம் என்று இந்த ஆயத்து ஓதி தொழுகையாளிகளுக்கு நாசம் இந்த குரான்ல வந்திருக்கிறதே, அடுத்த ஆயத்து ஓதுறதில்லை. அவன் முராவும், அவன் அற்பமானதையும் தடுக்கிறான், அவன் முகஸ்துதிக்காக தொழுகிறான். அப்படியான தொழுகையாளிகளுக்கு தான் நாசம் என்பதாக வந்திருக்குது, எல்லா தொழுகையாளிகளுக்கும் இல்ல. அவ ஒரு துண்டோட நிப்பாட்டிட்டா அல்லாஹ் அந்நியர்களை எங்க கண்டாலும் கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கிறான். இந்த ஆயத்தோட இந்த ஆயத்தை இடம் தவறி இதை விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான தவறான பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் உருவாகி கொண்டு போகிறது. அதனால் கண்ணியமாக இருக்கிறேன். இது ஒரு இஸ்லாமோபோபியா என்பது உலகத்தில் உள்ள ஒரு தொழில் இண்டஸ்ட்ரி. இதுக்கு சில இன்றைக்கு வேர்ல்டு நாடுகள், ஃபாரின் நாடுகள் இதுக்காக ஏராளமான பணத்தை பம்ப் பண்றாங்க. அதில் ஒரு நாடாக ஃபித்னா உண்டாக்குறதுக்கு இலங்கையே தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒன்றை முடிச்சுட்டாங்க, அல்லாஹ் இதுக்கு மேல இப்படியான தாக்குதல் எங்களுக்கு தராமரிக்கணும், எங்களோட நாட்டில் 1200 வருஷமாக வாழ்ந்த நாங்க ஒரு நாளும் 2500 பேரை ஜெயிலுக்கு அனுப்பல, அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை தரல, எங்களோட மூதாதையர்கள் எங்களோட உலமாக்கள் அப்படி மார்க்கத்தை படிச்சு கொடுக்க இல்லை, எங்களோட மதரசாக்கள் இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை போதிக்க இல்லை. இது சில விசமிகளுடைய வெளிநாட்டு சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு இந்த வலையில சிக்கிறத மிக ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு நான் திரும்ப திரும்ப எச்சரிக்கை செய்கிறேன், இந்த வாட்ஸ்அப், இந்த இன்ஸ்டாகிராம், இந்த கூகுள் இவைகளில் ஈடுபடுறது இப்படியான விஷயங்களை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்காக நேர்மையான விஷயங்களை, நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, நாட்டுடைய எதிர்கால விஷயங்களில் ஈடுபடுங்க. அடுத்தது அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்னா, இந்த நாட்டுடைய பெரும்பான்மை கட்சிகள் ரெண்டு இருக்குது, இந்த ரெண்டு பெரும்பான்மை கட்சிகளோடையும் எப்படி முஸ்லிம்கள் சமமாக சேர்ந்திருக்கணும் என்பதை இந்த நாட்டு முஸ்லிம்கள் கருத்து கேட்கணும். இல்லைன்னா எதிர்காலம் இதுவே எங்களுக்கு ஒரு சோதனையாக மாறும். எதிர்காலத்தில் இந்த விஷயத்திலையும் உலமாக்களும் புத்திஜீவிகளும், அரசியல்வாதிகளும் தன் சுயத்தை பார்க்காம முஸ்லிம்களுடைய நலத்தை பார்த்து, எங்களுடைய மூதாதையர்கள் வழிகாட்டின முறையை நாங்கள் கடைபிடிச்சு எல்லாத்துல பல விஷயத்துல பயன்படுத்துகிறோம், பல விஷயத்துல நாங்கள் மிக மிக விரிப்பாக இருக்கிறோம். அதனால இதை பத்தி இன்ஷா அல்லாஹ்வுக்கான எதிர்காலம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல மிக விரிவாக நான் இதை பேச இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்வுக்கான. கண்ணியமானவர்களை, நான் இன்றைக்கு சொன்ன சாரம்சத்தை திரும்ப மனசுக்கு எடுங்க. இந்த அஞ்சு சிபத்துகளை, ஈமான், விசுவாசம், எஹ்திசாப் நன்மை நாடுதல், சுன்னா நபி வழிபடி செய்தல், எஹ்சான் அல்லாஹ்வுடைய திகாலோடு செய்தல், இஹ்லாஸ் தூய எண்ணத்தோடு செய்யறது, அது தொழுகையில, நோம்புல, ஜகாத்துல, ஹஜ்ஜில், குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்தில் இருக்கிறது போல அரசியல்லையும் அது இருக்குது என்பதை மறந்து கொள்ளக்கூடாது. அரசியல்வாதிகள் குறிப்பாக, அது பராசபையாக இருக்கலாம், முனிசிபலாக இருக்கலாம், பார்லிமெண்ட்ல இருக்கலாம், கவர்னராக இருக்கலாம், எல்லாரும் இதை எல்லாருக்கும் மத்தியில் இது போதிக்கப்பட வேண்டும், முதாக்கரம் செய்யப்பட வேண்டும். இது அவர்களும் இதை மனசுக்கு எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நேரத்தில் இந்த அரசியல்வாதியை பார், அவன் எப்படி நேர்மையானவன், அவன் பாகுபாடற்றவன், அவன் நேர்மைக்காக நிற்பான், அவன் குலம் கோத்திரத்தை பார்க்க மாட்டான், அவன் நீரத்தை பார்ப்பான், அவன் மனித நேயத்தை வளர்ப்பான், அவன் தன்னுடைய தொழிலை மிக சிறப்பாக செய்வான், அவன் நாட்டு பணத்தை சுரையாட மாட்டான், அவன் டீல் போட மாட்டான் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு போய் சேரக்கூல அல்லாவே உள்ளத்தில் அச்ச பயத்தை போடுவான். அச்சபயத்தை போடக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இஸ்ஸத்தை தருகிறான், கண்ணியத்தை தருகிறான். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப துவா செஞ்சோம். யாரும் நாங்கள் மெம்பர்ல இவருக்கு தான் போடுங்க என்று சொல்லி நாங்கள் சொல்ல, ஆனா அல்லா இடத்துல கேளுங்க என்று சொன்னோம். இப்ப அல்லாஹ் தந்திருக்கிறான், என்ன செய்யணும், திருப்தி அடையணும். எப்படி நாங்கள் இதுக்கு உதவியாக இருந்து எங்களுக்கு ஆபத்து வராத விதத்துல எப்படி யுக்திகளை கையாண்டு மிக தூர் நோக்கத்தோட நடந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இந்த நாட்டை ஒரு அமைதியான, சிறப்பான, முன்மாதிரியான நாடாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அனைவர்களும் அவர்களுடைய விஷயங்களை கவனமாக செயல்பட அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களை நாட்டுக்கு நீ அமைதியை தருவாயாக, கண்ணியத்தை தருவாயாக, சாந்தியை சமாதானத்தை தருவாயாக, ஒற்றுமையை தருவாயாக, உலமாக்கள் உள்ள உள்ளங்களை ஒன்று ஒற்றுமைப்படுத்துவாயாக, நாம் தூர் நோக்கத்தோடு செயல்பட எனக்கு கிருபை செய்வாயாக, மறைமுகமான உதவிகளை செய்வாயாக, உடல் பொருளை மறக்க செய்வாயாக. எல்லா தஹரானிய சிந்தனைகளை திரும்ப ஒரு விடுத்தம் எங்களுடைய நாட்டுக்கு எந்த காலத்திலும் வராமல் நீ பாதுகாப்பாயாக. அப்படிப்பட்ட தீய சக்திகள் இருந்து இந்த நாட்டை சுத்தப்படுத்துவாயாக. இஸ்லாம் என்ற பெயரில் அநியாயங்களை செய்யக்கூடிய நாசக்கார சக்திகளை நீ இந்த நாட்டில் இல்லாமல் ஆக்குவாயாக. இஸ்லாம் என்ற பெயரில் யாரெல்லாம் எங்களுக்கு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக, அவர்களுக்கு நீ ஹக்கை காட்டுவாயாக. நேரான வழியில் போகக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கு, எங்களுடைய சந்ததிகளுக்கு நசீபாக்குவாயாக.